நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் விவசாயி சமுதாய வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு ஒரு இளைஞர் வந்திருக்காரு. இவர் MCA பட்டதாரி, ஆனா இவர் பண்றது விவசாயம். ஏன்னா ஆனா இவர் பண்றது அப்படின்னு இவங்க சொல்றாங்களேன்னு யோசிக்காதீங்க. போன வருஷம் தான் MCA முடிச்சிருக்காரு. அப்ப திடீர்னு வந்துட்டு விவசாயத்துக்குள்ள வந்துட முடியாது இல்லைங்களா? பல விவசாயிகள் மாதிரி இவரும் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இந்த விவசாய பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு MCA பட்டதாரிக்கு விவசாயத்தின் மேல எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
வணக்கம். என் பேர் பிரதீப்ங்க. நான் வந்து மாதம்பட்டிலிருந்து வந்திருக்கேன் இங்க நிலையத்துக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடோடு இருந்திருக்கேன். எங்கள் அப்பா எல்லாம் விவசாய ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நாங்கள் அதை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்தபடி எனக்கு இப்போது படித்தாலுமே எனக்கு விவசாயம் பண்ணும் அப்படிங்கிற தூண்டுகோள் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. இப்போது நல்ல முறையாக எடுத்து விவசாயம் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
சரிங்க, இப்போது விவசாயம் அப்படிங்கும்போது உங்கள் பகுதியில் என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க?
எங்கள் பகுதியில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வாழை, வெங்காயம், மஞ்சள், காய்கறி வெள்ளாமல் காய்கறி வெள்ளாமினா வெண்டைக்காய், தக்காளி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி போன பல பயிர்கள், பீட்ரூட்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஏரியாவுக்கு எல்லா வெள்ளாமையும் நல்லாவே வருது. ஹில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தால் அப்படின்னு முடி எங்கள் கிளைமேட்டும் எல்லா பயிர்களுக்கும் நல்ல சாதகமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து வாழை, வெங்காயம் மெயினாக நாங்கள் சாகுபடி பண்ணுறோம். அதுபோக எங்களுக்கு தென்னை மரம் இருக்குது, அதுலயும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.
இப்ப தென்னை மரம் அப்படின்னாக்க எத்தனை வயசான மரங்கள், ரொம்ப வருஷமாச்சுங்களா, இல்ல நீங்க முயற்சி எடுத்து இதுல எதுவும் புது தோப்புகள் உருவாக்கி இருக்கீங்களா?
தென்னை மரம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல இருந்தே இருக்குங்க. எங்க அப்பாரு வச்ச மரம் பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் நல்ல காய்ப்புக்கு வந்து நல்ல முறையா காய்ப்புல இருக்கு. அதுபோ இப்ப நான் வந்து புது முயற்சி எடுத்து வந்து வீரிய ரகங்கள், D2T ரகங்கள், சவுகாட் ஆரஞ்சு, இந்த மாதிரி புது புது வெரைட்டியில வந்து நான் பிளான் பண்ணி இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. அது இன்னொரு பாழ்கிற கண்டிஷன்ல இருக்குது. அது நல்ல முறையான ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன்.
இப்போ தென்னை மரங்கள் அப்படிங்கும் போது தேங்காய் கொப்பரைக்கு விலை இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய குற்றச்சாட்டு விவசாயிகள்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தென்னை புதுசாகவும் உருவாக்கி இருக்கேன் அப்படிங்க. இப்ப முன்னாடி அப்பா காலத்துல இருந்தது அப்படின்னாக்க அப்போ வந்து எல்லாருமே தென்னன் தோப்புகள் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க புதுசா உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த விலை கட்டுப்படி ஆகல அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில நீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு முயற்சியில இறங்கிருக்கீங்க?
அதாவது விலை கட்டுப்படி ஆகலன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது இப்ப இருக்கிற கூலி தொழிலாளர்களுடைய சம்பளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வந்து இப்ப தேங்காய் பறிச்சு போறதுல இருந்து செம்மந்து கொட்டுறதுல இருந்து உரிக்கிறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் விற்கிறதுல பாதி ரேட்டுக்கு மேல வந்து உங்களுக்கு அந்த காசு செலவாயிருது. அதனாலதான் லாபம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மற்ற கிராப்பு கூட நீங்க தேங்காய் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஆரம்ப காலத்துல ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு தேங்காய் மரம் காப்புக்கு வருது அப்படின்னா ஒரு 15 வருஷம் வரைக்கும் உங்களால வந்து அதுல இருந்து இளநீ இறக்க முடியும். அந்த இளநீயை இறக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளநீ இறக்குற செலவு இல்லை, அப்புறம் அது போக அந்த பராமரிப்பு செலவும் ரொம்ப கம்மி, அப்புறம் வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கும். தேங்காய் வந்து ஒரு 4 ரூபாய் ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னா இளநீ வந்து 8 ரூபாய் ரேஞ்சுக்கு நம்ம மட்டும் வாங்கிட்டு போவாங்க. அதனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்ல டபுள் ஆகுது. அதனால நல்ல ஒரு ப்ராசஸ் தான் வந்து தென்னை மரம் விற்கிறது, அதுவும் நல்ல தொழில் தான்.
சார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப இளநியா அப்படின்னாக்க ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு விலை கிடைக்குது. இப்போ இளநீ இல்லாம கொப்பரைக்காக அப்படின்னு சொல்லி பண்ணும்போது புதிய தொழில்நுட்பங்கள் ஏதாவது நீங்க பயன்படுத்துறீங்களா?
புதிய தொழில்நுட்பம் கொப்பரைக்காக நாங்கள் ஒன்றும் புதுசாக பயன்படுத்தலைங்க. நாங்கள் வந்து கொப்பரைக்கும் காய் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து வியாபாரி வந்து எங்கள் தோப்புல வந்து டைரெக்டாக வந்து இப்போ கொப்பரை அப்படின்னா வந்து ஒரு 60 நாள் தேங்காய் தான் வந்து கொப்பரைக்கு ஆகுங்க. அதனால வந்து வியாபாரிகிட்ட வந்து நாங்கள் தனியாக ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து காங்கேயத்துக்கு வந்து களத்துக்கு வந்து நாங்கள் தனியாக அனுப்பிச்சிட்ருக்குறோம்.
நீங்க சொன்னீங்க இளநீ ஒரு 15 வருஷம் வரைக்கும் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பெரிய பராமரிப்பு வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. சாதாரணமா ஒரு நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படின்னாக்க ஒரு குறைந்தபட்ச பராமரிப்பாவது இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னு பார்த்தா நீங்க இந்த உரம் கொடுக்கறது, மற்ற பராமரிப்பு வேலைகள் என்ன தென்னந்தோப்புல பண்றீங்க?
ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பராமரிப்பு வேலைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மாடு தோட்டத்தில் வந்து மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து அதுவே உங்களுக்கு வந்து போதுங்க. இப்போ வருஷத்துக்கு 2 தடவை நீங்க உழுதா மட்டுமே போதும் தென்னந்தோப்பு பொறுத்த அளவுக்கு. அதுக்கு எரு பாத்தீங்கன்னா வந்து இயற்கை உரம் வந்து ரொம்பவே பெஸ்ட். தென்னை மரத்துக்கு இயற்கை எரு வந்து உங்களுக்கு நீங்க மாடு ஆடு எல்லாம் வளர்த்துறீங்க அப்படின்னா அதுல இருந்தே எடுத்து அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினா வந்து அதுல இருந்து விழுகிற மட்டை அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க தோட்டத்திலேயே போட்டு அதையே உழுதுட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு எருவாய்க்கும். அது போக நீங்க தேவைப்பட்ட அக்ரிகாலஜியில் கொடுத்து உங்களுக்கு வந்து மண்ணை டெஸ்ட் பண்ணி தண்ணியும் டெஸ்ட் பண்ணி உங்கள் மரத்துக்கு என்ன தேவையோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 2 தடவை கொடுத்தீங்கன்னா வந்து மரம் வந்து நல்ல முறையாக ஈல்டு வரும்.
சரிங்க, இப்போ நீங்கள் என்ன சத்து தேவை அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ முக்கியமாக இன்னொரு தொழில்நுட்பம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, தண்ணி வந்து அளவான தண்ணி, அதாவது தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்காக தண்ணி சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்கறது இல்லை. அந்த பயிருக்கு இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும், அப்போ தான் நல்ல அதனுடைய மகசூல் திறன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கீங்களா?
நானும் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறேங்க. இப்போ மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 50 லிட்டர்லேருந்து ஒரு 70 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படும். அது அதுக்கு போதுமானது. நல்ல முறைக்கு தண்ணி இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு மரம் வந்து நல்ல கொழுகொழுன்னு இருக்கும், நல்ல காய் பிடிக்கும், நல்ல காய் வந்து நல்ல நீர் சத்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நோய் தாக்கமெல்லாம் வராது, வறட்சியினால் வர நோய் எதுவுமே வராது. தண்ணி தென்னை மரத்துக்கு வந்து குறிப்பிட்ட அளவு விட்டுட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
சரிங்க, இன்னொரு பயிர் வந்து வாழை சொன்னீங்க. வாழையை பொறுத்த வரைக்கும் என்ன ரகங்கள் போடுறீங்க, அது வந்து எவ்வளவு வருஷமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
வாழை ஒரு சுமார் ஒரு 4-5 வருஷமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கேங்க. வாழை ரகம் பாத்தீங்கன்னா வந்து நேந்திரன் பண்ணிட்டு இருக்கோம், கதிலி, அப்புறம் பூவன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். காய் வாழை தனியா பண்ணிட்டு இருக்கோம், இல வாழை தனியா பண்ணிட்டு இருக்கோம். காய் வாழை பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ணு நட்டதுலேருந்து 1 வருஷம் பராமரிப்பு, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஈல்டு வந்து உங்களுக்கு வருமானம் வரும். இலவாலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ணு நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து இலையிலேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அந்த இலைக்கு வந்து வாங்கறதுக்கு வந்து வியாபாரி தனியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து தோட்டத்துக்கே வந்து அவங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இலவாலை காய்வாழை ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம், அதில் நல்ல முறையான வருமானம் தந்துட்டுருக்கு எங்களுக்கு.
இப்போ வாழையில பொறுத்த வரைக்கும் தண்ணி வசதி நல்லா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க அதுக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்களா? வேற என்ன சாகுபடி முறையில பின்பற்றீங்க?
வாழை முதல் முறையா போடும் போது பாத்தீங்கன்னா வந்து அது ரொம்ப கண்ணில இருந்து வர முடியும், ஊடு பயிரா இது வேணாலும் செய்ய முடியும் வாழையை மட்டும் பொறுத்த அளவுக்குங்க. நாங்க பாத்தீங்கன்னா வாழை போடுறப்ப, இல வாழை போடுறப்ப பாத்தீங்கன்னா நாங்க வெங்காயம் சாகுபடி பண்ணோம். வெங்காயத்துக்கு நாங்க ட்ரிப்பு தான் போட்டிருந்தோம். ட்ரிப்பில் வந்து வெங்காயம் நல்ல முறைக்கு வரும், வாழைக்கும் தண்ணி ரொம்ப நல்லபடியாக கிடைக்கும். ட்ரிப்பில் தான் நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வாழையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறையா விடுறீங்களோ அந்த அளவுக்கு வாழை நல்லா வரும்.
முதலெல்லாம் வந்து வாழைக்கு 6 அடிக்கு 6 அடி இடைவெளி கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து அடர் நடவு அப்படின்லாம் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் இடைவெளியை குறைச்சி நிறைய நடவு சொல்லி. நீங்கள் எந்த முறையை பின்பற்றீங்க?
அடர் நரவு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. வாழைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இடைவெளியும் காய் வாழையா இருந்ததுன்னா வந்து 7 அடிக்கு 6 அடிக்கு ஒரு கண்ணு வர மாதிரி போடுவாங்க. அதே இல வாழையா இருந்ததுன்னா 4.5 அடியிலிருந்து 5 அடி இல்லை 4.5 அடியிலிருந்து 4.5 அடி இந்த மாதிரி இடைவெளி வச்சு போடுவாங்க. வாழையை பொறுத்தளவுக்கு சூரிய ஒளி வந்து ரொம்ப முக்கியம், அந்த இலைக்கு நல்லா பட்டாதான் அந்த வாழை நல்ல மணிக்கு வரும். அதனால வந்து இடைவெளி அதிகமாக வச்சு போடுறது வந்து ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் இடைவெளி கண்டிப்பாக தேவைங்க, அப்போதான் வாழ் நிலமாக வரும், இல்லாட்டி அதனுடைய மகசூல் ரொம்ப ரொம்பவே குறைஞ்சி போயிடும்.
இப்போ இடைவெளி மாதிரியே வந்து கண்டு தேர்வு, புதுசாக நீங்கள் இது போடும்போது கண் எங்கேருந்து வாங்கினீங்க, அது வந்து நோய் தாக்காத கண்ணாக இருக்கணும், அதுக்கு நேர்த்தி செய்யணும், கிழங்கு நேர்த்தி செய்யணும் அப்படின்லாம் நிறைய முறைகள் இருக்குது. நீங்கள் என்ன முறையில் பண்ணியிருக்கீங்க?
விதை நேர்த்தின்னு சொல்லப்போனால் வந்துங்க, ஒரு வாழை வந்து தோட்டத்தில் காய் வெட்டாகுது அப்படின்னா காய் வாழை இருந்தது மட்டுமே நாங்கள் அதனுடைய கண் எடுப்போம். அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நாங்கள் வந்து ஒரு மாதம்பட்டி ஏரியாவில் ஒரு வாழை வைக்கிறோம் அப்படின்னா வந்து வெளியூர்லேருந்து நாங்கள் கண் கொண்டு வரோம். திருச்சி, திண்டுக்கல்லுங்க, நாமக்கல், இல்லாட்டி கடலூர், இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் கண் கொண்டு வந்து போடுவோம். அதாவது அந்த ஏரியாவில் வந்து இருக்கிற கண் வந்து நம்ம ஏரியாக்கோட வீரியம் எச்சா இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம். அதாவது நோய் தாக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இடத்துல இருந்து எடுத்துட்டு போற கண்ணுக்கு வந்து ஈஸியா நோய் தாக்கம் வந்து வந்துடும். அதே வந்து நீங்க வெளியிலிருந்து கண் எடுத்துட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா அதனுடைய பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளாமையினோட ஈல்டு வந்து உங்களுக்கு நல்ல முறைக்கு கிடைக்கும். அதனால நாங்க எங்களோட பிராக்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா வெளியூர்ல இருந்து கண் எடுத்துட்டு வந்து மண்ணு மாத்தி போற வெள்ளாமை என்னைக்குமே நல்லா வரும்னு பெரியவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் அதையே பின்பற்றிட்டு இருக்கோம். வாழை கண்ணு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த எமிசான், அப்புறம் பெவாஸ்டின் இந்த மாதிரி போன்ற மருந்துகள் எல்லாம் இருக்குதுங்க. அதை வந்து நாங்கள் கண்ணில் வந்து தண்ணி ஊற்றி அதில் மருந்து போட்டு கண்ணை முக்கி எடுத்து போட்டு நடவு போடுறோம். அப்படி நடவு போட்டோம்னா ஒரு 45 நாள் 50 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை எறும்பு அரிக்காது, அப்புறம் வேற எந்த ஒரு கண்ணுக்கு நோய் தாக்கமும் வராதுங்க. அதனால நாங்கள் அதை போடுறோம். அது போக வாழை போட்டதுன்னா 3 தடவை வந்து நாங்கள் வாழை பயிர் முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் அப்படின்னா ஒரு 3 மாசம் கேப் இடைவேளை பார்த்தீங்கன்னா ஃபியூரிடான் போரட் இந்த போன்ற இந்த கொரோனா மருந்துகள் எல்லாம் போடுவோம். போட்டால் வந்து வண்டு தாக்கு இருக்காது, புழு தாக்கு இருக்காது, எறும்பு தாக்குதலும் இருக்காது, நல்ல முறைக்கு வாழை வரும்.
இப்போ வாழைக்கு வந்து நீங்க உரம்னு பொறுத்த வரைக்கும் அடி உரமா என்ன கொடுப்பீங்க, அதே சமயம் மேலுரம் எத்தனாவது நாள்ல என்ன உரம் கொடுப்பீங்க?
வாழைக்கு பாத்தீங்கன்னா வந்து முதலே வந்து ஒரு சனப்பையோ இல்லாட்டி ஒரு கம்போ போட்டு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து காட்டில் வந்து அதை போட்டுங்க. அதை ரொட்டாவிட்டரை விட்டு போட்ட பயிரை வந்து மடித்து உழுதுங்க. காடுக்கு வந்து எருவு சேர்த்து முதல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து வாழை நடவே நடக்குங்க. வாழை நட்டது 45வது நாள்ல இருந்து வந்து அந்த கண்ணில் இருந்த சத்து வந்து தீந்துரும். அந்த தீந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உரத்துல தான் நல்ல முறைக்கு கொண்டு வந்தால் அந்த பயிர் நல்லா வரும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டு தொழு உரம் வந்து எடுத்து வாழைக்கு வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சு அப்போ வந்து மண்ணை எடுத்து போட்டு களை வெட்டிடுவோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசாயன உரம்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஏபி, பொட்டாசு, யூரியா, சூப்பர் இந்த மாதிரி போன்ற உரங்களை வாழைக்கு தகுந்தாப்புல முதல்ல 50 கிராம்லேருந்து வாழைக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு மாசம் கேப்பு 1.5 மாசம் கேப்பு இப்படி வச்சு நாங்கள் கடைசியாக கொடுக்கும் போது ஒரு 7வது மாசம் வாழை பயிராக இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ அந்த ரேஞ்சில் உரம் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தாதான் காய் வாழையாக இருந்தாலும் நல்ல முறைக்கு வரும், இலை வாழையாக இருந்தாலும் நல்ல முறைக்கு வரும். வாழைக்கு வந்து முக்கியம் வந்து ரொம்ப வளர்றதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து தான். மற்ற உரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஊக்கப்படுத்துறக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும் தான் சூப்பர், பொட்டாசு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் தலை சத்து தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசு, யூரியா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அக்ரிகாலஜியில் வந்து கேட்டு அவங்க என்ன ரேஷியோ சொல்கிறாங்களோ அந்த ரேஷியோவில் நாங்கள் உரம் கலெக்ட் பண்ணி கொடுப்போம் வாழைக்கு.
இப்போ சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கதா சொன்னீங்க, இப்போ இந்த உரங்கள்லாம் சொட்டு நீர் மூலமாக கொடுப்பீங்களா இல்லை தனியாக தான் கொடுக்குறீங்களா?
சொட்டு நீரில் உங்களுக்கு உரம் கொடுக்கறதுக்கு தனியாக உரம் இருக்கு. R19 உங்களுக்கு CN, MAP, சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ், நைட்ரேட் ஆஃப் பொட்டாஸ் இந்த மாதிரி உரங்கள் நிறைய ஃபாலியர் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குதுங்க. நாங்கள் அதுவும் அப்ளை பண்ணுவோம். என்னதான் இருந்தாலும் அந்த வேர்க்கட்ட உங்களுக்கு வந்து உரம் வந்து கொடுத்து அதை அந்த வேர் நல்லா எடுத்து ரொம்ப நாள் வச்சு அதுவாக எடுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் தண்ணியில் கொடுக்குற உரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு யூரியா மாதிரி தான், அது வந்து உடனே பிடிக்கும், உடனே தீந்து போயிடும். அதனால வந்து நாங்கள் வாழை களை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் உரம் மிக்சர் உரம் வாங்கி வச்சு களை வெட்டுறது தான் எங்களோட பழக்கங்க.
இப்போ களையை பொறுத்த வரைக்கும் வாழைக்கு எத்தனை தடவை களை எடுக்கிற மாதிரி வருங்க?
வாழைக்கு ஆரம்ப கட்டத்தில் சூரிய ஒளி வந்து அந்த நிலத்தில் அதிகமாக படுறதுனால பார்த்தீங்கன்னா களையை வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா எடுக்க வேண்டியதாக வருங்க. ஒரு 3 தடவை எடுக்க வேண்டியது வரும். ஒரு 5 மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா களை வந்து சுத்தமாகவே நின்றும், களை வராது.
சரிங்க, இப்போ வாழை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவீங்க, அந்த காடை அழிச்சிட்டு வேற புதுசாக போடுவீங்களா இல்லை திருப்பி அடுத்த கட்ட விடுற மாதிரி விடுவீங்களா?
வாழையை பொறுத்தளவுக்கு வந்துங்க 1 டைம் கிராப் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ திசு கல்ச்சர் வாழைன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அது வந்து இந்த பைக்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பிக்கிலிருந்தும் பெங்களூர்லேருந்தும் நாங்கள் இறக்குமதி பண்ணி நட்டிருக்கோம். முதல்ல அந்த மாதிரி நடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாங்கால்னு சொல்லுவாங்க. காய் வாழையை இருந்தால் மட்டும் அது ரெண்டாங்கால் விட்டு வரும். அது வந்து ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஈல்டு விட அது 2வது வர எப்படி இருந்தாலும் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 1 டைம் கிராப்ங்கிறது வந்து வாழையை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு.
இப்போ வாழைன்னு சொல்லும்போது ஆவரேஜாக மற்ற இயற்கை சூழ்நிலைகள்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சராசரி வருமானம் எந்த அளவுக்கு கிடைக்கும்?
வாழைன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இலை வாழை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு ரேட்டு பொறுத்து உங்களுக்கு வருமானம் வருங்க. அதே வந்து காய் வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுவும் மார்க்கெட் பொறுத்து தான். எங்கள் ஏரியா விற்பனை பார்த்தீங்கன்னா கேரளா பேஸ் பண்ணி மட்டுமே நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் கேரளாவில் வந்து எந்த மாதிரி விலை நிலவரம் இருக்குதோ அந்த மாதிரி இங்கே குறைஞ்சபட்சம் இப்போ நாங்கள் எடுத்த ஈல்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலை வாழையாக இருந்தால் ஒரு ஏக்கராக்கு வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் மிச்சம் ஆகுதுங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போக வர ப்ராஃபிட் மட்டும் 1 லாக் ருபீஸ். அதே வந்து நீங்கள் காய் வாழை அப்படின்னா வந்து அது சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு போகும். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதில் டபுள் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏக்கராக்கு வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
இப்போ வாழை பயிரிடுறவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச லாபம் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ஊடு பயிரா வெங்காயம் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் காய்கறி எல்லாம் கூட போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஊடு பயிரா நீங்க போடும்போது பயிர் சாகுபடி எந்த முறையில செய்வீங்க?
இப்போ நம்ம ஊடு பயிரா வாழைக்குள்ள ஏதாவது வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு அருமையான கிராப்புங்க. அது வந்து வாழைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வரக்கூடிய ஒரு அருமையான கிராப்பு. நாங்கள் வெங்காயம் போறோம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைசத்து அதுக்கு வேண்டிய சத்து வந்து நாங்கள் ஒரு சனப்பையோ இல்லாட்டி ஒரு கம்போ போட்டு உலை ஓட்டி அதுக்கப்புறம் தான் வாழை கண்ணை முதல்ல நட்டி அதுக்கப்புறம் கூட வெங்காயம் நாங்கள் சாகுபடிக்கு நான் நட்டுவோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்து வெள்ளாம அது பட்டத்தில் வச்சிங்கன்னா ஒரு 65 நாள்லேருந்து 70 நாள்குள்ளேயே நீங்கள் எடுத்துடலாம், வெங்காயத்தை எடுத்துடலாம். அந்த வெங்காயத்தை எடுத்து பச்சை வெங்காயமாக விற்றிங்கனாலும் ஓரளவுக்கு லாபம் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எடுத்து பட்டரை போட்டு அந்த வெங்காயத்தை வந்து அடுத்த சீசனுக்கு வந்து நாங்கள் விதை வெங்காயமா ப்ரொடியூஸ் பண்ணி விற்போம். எந்த ஒரு பொருளுமே நீங்கள் விதையாக விற்றீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப எச்சா இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை எடுத்து பட்டரை போட்டு வச்சு அதை நல்ல முறைக்கு பாதுகாத்து வச்சு அப்புறம் வந்து நாங்கள் விதை வெங்காயமாக விற்றுருக்கோம். அந்த மாதிரி விற்றா நல்லபடியான லாபம் கிடைக்கும் வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு.
இப்போ வெங்காய சாகுபடியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி?
வெங்காயம் வந்து ஒரு அருமையான கிராப்பும் சென்சிட்டிவான கிராப்பும் கூட. வெங்காயத்தில் வந்து நடவு ஆரம்பிச்சிலேருந்து ஒரு 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவுமே வராது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற சத்தில் வச்சு அந்த தாள் நல்ல முறைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் பார்த்தீங்கன்னா பச்சைப்பழ ஒழுகும், பேன் ஒழுகும், இந்த மாதிரி வளர்ச்சி பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக எல்லாரும் வாங்கி அடிக்கிற மாதிரி அந்த மருந்துகளும் வாங்குவோம். அது போக எங்களுக்கு மருந்து கடையிலேருந்து ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி மருந்து அடிக்கலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய பேர்த்தோட ஆலோசனைகளையும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மருந்து அடித்து உரம் போட்டு வெங்காயத்தை நல்ல மாதிரியே கொண்டு வருவாங்க.
சரிங்க, இப்போ வாழையில் வந்து வெங்காயம் ஊடு பயிரா போடுறீங்க. தென்னையில் வந்து நிறைய பயிர்கள் ஊடு பயிரா போடலாம். அதாவது தென்னை மரங்களுக்கு உள்ள இடையில இருக்கிற அந்த இடைவெளி வந்து வீணாக்காம அதுலேருந்து கூட நல்லா ஏதாவது பயிர் பண்ணி மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தென்னை மரத்து கடையில் ஏதாவது ஊடு பயிர் போட்டிருக்கீங்களா?
ஆமாங்க, நாங்களும் தென்னை மரத்து கடையில் ஊடு பயிரா பண்ணியிருக்கோம். அதாவது தென்னை மரம் வந்து அதோட வயசு வந்து பார்த்து தான் ஊடு பயிர் செய்ய முடியுங்க. தென்னம்புள்ள நெட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 3.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், எல்லாமே நல்லாவே அப்படியே வரும். அதே வந்து தென்னை மரம் பெருசாகிடுச்சு அப்படின்னா வந்து அது நிழல் கட்டிடுங்க. நிழல் கட்டினா அந்த சூரிய ஒளி கிடைக்காதனால எந்த வெள்ளாமே வராது. அதே வந்து 35 வயசு 40 வயசு உள்ள மரங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த மட்டையில் கீழே சடைஞ்சிரும், உள்ளே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நல்லாவே கிடைக்கும். அப்போ வந்து என்ன பயிர் பண்ணலான்னு கேட்டோம்னா வந்து அதில் வந்து வாழை வந்து நல்லபடியாக பண்ணலாம். காய் வாழைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 அடி 30 அடி டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் தென்னை மரம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் காய் வாழையாக இருந்தால் ஒரு இடையில 2 லைன் காய் வாழை போடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கன்னுலேருந்து ஒரு 900 கன்று வரைக்கும் காய் வாழையாக இருந்தால் நட முடியும். இதே இலை வாழையாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு 1500 கன்று வரைக்கும் நட முடியும். வாழையிலேருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், தென்னை மரத்துலேருந்தும் வருமானம் கிடைக்கும். அது ஒரு நல்ல முடியான கிராப் தான் வாழை. தென்னை மரத்துக்குள்ளே பண்ணலாம், தாராளமாக பண்ணலாங்க.
இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த பயிருக்கு என்ன உரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்போம் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னாக்கா எல்லாரும் இயற்கை விவசாயம், இயற்கை முறையில் பொருட்களை உற்பத்தி பண்ணணும், உரங்களையோ மருந்துகளையோ பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்த இயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு கால்நடைகள் வச்சிருக்கீங்களா? இப்ப எப்படி அந்த இயற்கை உரத்துக்கான தேவையை எப்படி பூர்த்தி பண்றீங்க?
இயற்கை உரத்துக்கான தேவைகளை நாங்க பூர்த்தி பண்ண பார்த்தீங்கன்னா கால்நடைகள் மூலியமா வர அந்த எரு வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இயற்கை உரம் தேவைப்படுதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கம்பு ராகி இந்த மாதிரி போட்டு வந்து உங்களுக்கு ஒரு 40 நாள் பயிராக இருக்கும்போது உழுது விட்டிங்கன்னா உங்களுக்கு தலைசத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். அதுபோக முந்தைய காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எருக்கலைன்னு சொல்லி ஒரு செடி இருக்கும், அது கள்ளி செடி இருக்கும். அப்புறம் அந்த வேற வேலிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எருவு சத்துக்கு தேவையான நிறைய செடிகள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல குட்டா போட்டு அது வந்து மக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே சாணியும் கொட்டிடுவாங்க. சாணி கொட்டினாங்கன்னா அது நல்ல மக்கினதுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்தாங்கன்னா நல்ல முறைக்கான ஒரு அது ஒரு இயற்கை உரமாக இருக்கும். இப்போ இயற்கை உரம் வந்து தேவைப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு முதல் மாதிரி வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு வெள்ளாம ரெண்டு வெள்ளாம பண்ணிட்டு இருந்த காலம் போ, இப்போ வந்து நிலத்துக்கு ரெஸ்டே விடாம தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் கேப்பு ஒரு மாசம் கேப்பு வச்சுட்டு அடுத்தடுத்து வெள்ளாம பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து மண்ணுகளுடைய சத்து வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது. அதனால வந்து இயற்கை உரம் வந்து போட்டு வெள்ளாம பண்றது ஒரு ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும், நல்ல முறைக்கு வெள்ளாம வருங்க.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த நிலத்துக்கு எந்த அளவுக்கு உரங்கள் தேவையா இருக்கு, நம்மளுடைய பயிர் சாகுபடி முறையில எப்படி நம்ம அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா அழகா சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு விவசாயம் இருக்கிற நிலையில விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அது செய்ய முடியல, லாபம் கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய குரல் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு இது என்னன்னாக்க, எல்லாம் வயசானவங்க தான் விவசாயத்துல இருக்கிறாங்க. இளைஞர்கள் பூரா எல்லாம் படிச்சுட்டு இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்ற உடலை வருத்தாம செய்யக்கூடிய வேலைகளுக்கு போறதுக்கு தான் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் பொய்யாக்குற வகையில நீங்க வந்து ஒரு நல்ல படிப்பு படிச்சதுக்கு அப்புறமும் இந்த விவசாயத்தை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. சமுதாய வானொலியின் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு நீங்க சொன்ன இந்த விவரங்களுக்காக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து இனிமேல் விவசாயத்துக்கு வரணும், வந்தாதான் இனிமேல் நம்ம நல்ல முறைக்கு உணவு தயாரிக்க முடியும், நல்ல முறைக்கு சாப்பிட முடியும், நல்ல முறைக்கு வாழ முடியும். அதனால வந்து எந்த தொழிலுமே நல்லதில்ல, செய்யும் தொழிலே தெய்வம். அதனால வந்து நம்ம பரம்பரையா வந்த விவசாயத்தை வந்து யாரும் விடக்கூடாது, அது அழியருக்கு வந்து விடக்கூடாது, அதை நல்ல முறையா பேணி காக்கணும்.
தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே.